இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஆவியில் மறுபடி பிறந்தவர்கள் எப்படி ஆவியிலே தேவனுடைய காரியங்களை பேசுவார்கள் என்கிற காரியத்தை குறித்து சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம், ஆவியில் மறுபடி பிறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் ஜலத்தினால் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். ஜலம் என்று சொன்னால் தேவனுடைய அறிவு. ஒருவனுடைய இருதயத்திலே தேவனுடைய அறிவு இருந்து அவன் மனம் மாறுதல் அடைந்து மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை அவன் கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் ஆவியை மனம் திரும்ப முடியும். ஆவியை முதலாவது இருதயத்தில் மனம் திரும்பாமல் நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது. முதலாவது நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதற்கேற்ற நற்கிரியில் நம்மளுக்குள்ளே காணப்பட வேண்டும். அறிவிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். அறிவை நாம் மறுரூபம் அடைவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகளை கர்ப்பந்தரித்து அல்லது நம்முடைய அறிவிலை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக நம்முடைய சுய அறிவை விட்டு வெளியே வந்து தேவனுடைய அறிவினாலே நாம் எல்லா காரியமும் செய்யும்போது நம்மளுக்குள்ளே மனம் திரும்புவதற்கேற்ற கிரியை நற்கிரியில் காணப்படும். அதற்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, மனுஷ ஆவி. அந்த ஆவி என்ன பண்ணணும்னா மனம் திரும்பும். அது தேவனுடைய ஆவிக்கு நாம் மாறணும். இன்னைக்கு மனம் திரும்பாமல் என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இல்லாமல் இருக்கும்போது மனம் திரும்ப விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அங்கு தேவனுடைய அறிவிலே மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகள் இல்லை அல்லது ஜலத்தினாலே அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. அப்போ ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்களுக்கு நற்கிரியைகள் நிறைய கிரியைகள் இருக்கிறது. எப்படி நம்ம சாதாரணமாக நம்முடைய அறிவிலிருந்து மனம் திரும்பும் போது நம்மளுக்குள்ள அந்த அறிவுக்கேற்ற கிரியைகள் நம்மளுக்குள்ள வாழ்க்கையில் படிப்படியாக வருகிறது. அதே மாதிரி ஆவியில் மனம் திரும்பும் போது ஆவிக்கேற்ற கிரியைகளும் படிப்படியாக நம்முடைய இருதயத்தில் வருகிறது. யோவேல் 2:28-32 வரை வாசிப்போம். யோவேல் 2:28-32 வரை வாசிப்போம். வரவழைக்கும் உண்டாயிருக்கும் சோத்ரம். ரட்சிப்பு எங்கெங்கிருந்து உண்டாயிருக்குதுன்னா சியோனில இருக்கிறவர்கள் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்போ அதற்கு பின்பு அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இதுக்கு முன்னால் எழுதியிருக்குது. அது தேவனுடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவது, எச்சரிப்பு சத்தத்தை ஊதுவது, அது பரிசுத்த ஜனங்களை கூட்டுவது, முதியோரை சேர்ப்பது, இப்படி அநேக காரியங்கள் அங்கே எத்தனை பேரை கூட்டணும், யார் என்னென்ன காரியங்கள் செய்யணும், அதில் ஆசாரியனுக்கு ஒரு வேலை இருக்குது. இது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் 10 விதமான காரியங்களை அங்கே கொடுக்குறார். அந்த 10 விதமான காரியங்கள் நடந்தேறினதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். இப்போ மாம்சமான யாவர்னா யாரு? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மாம்சம் இருக்கு. அப்போ எல்லாத்து மேலேயும் ஆண்டவர் ஆவி ஊற்றுவாரா? எப்படி? அப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்ல, அதுக்கு அடுத்து தான் ஊழியக்காரங்களை சொல்கிறாரு. இங்கே மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்ப்பு தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அப்புறம் ஊழியக்காரன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அது 2வது காரியம். அப்போ இப்படின்னா கர்த்தருடைய ஆவி வந்தாச்சுன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். எங்கே நடக்குதா? இங்கே மூப்பர்னா யாருன்னா ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் வளர்ந்தவங்க. குமாரத்திகள், குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் அப்படின்னா சபைக்கு வர ஜனங்க. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களா? அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிளில் இருக்கிற வசனங்களை லைனாக சொல்கிறது தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி அறிவை கொடுத்துருக்காரு, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம அனுபவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது தான் நாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா எப்படி? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்துவார், நான் படித்து பாஸ் ஆவேன், படித்து பாஸ் ஆவேன், அப்புறம் நான் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பேன், நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அப்புறம் நன்மையான காரியங்களை குறித்து ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய போகிறார், நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிப்பேன், நான் இந்தந்த வீட்டில் என்னென்ன வேலைகளை செய்வேன். இன்னும் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்று சொன்னால் தங்களுடைய எதிர்காலத்திலே தேவன் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையான காரியங்களை விவரித்து சொல்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நான் எப்படியும் போலீஸுக்கு தான் ஆவேன், அங்கே போனால் தான் நிறைய பேர்த்த அடிக்கலாம். ஆமாம், அப்படி நம்முடைய மன விருப்பங்களை நாம் வந்து உலக பிரகாரமாக இருக்கும்போது நம்ம மன விருப்பங்களை நம்ம பல மாதிரி பல ஆளுகிட்ட ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இப்படிதான் தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு பிடிக்காது, எனக்கு இப்படிந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தான். என்ன அந்த தீர்க்க தரிசனம்? தேவனுடைய ஆவியிலிருந்து சொல்லாமல் மனுஷனுடைய ஆவியிலிருந்து சொல்கிறாங்க. எல்லாரும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது அது எல்லாமே தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லுவது அல்லது கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொல்லுவது அல்லது நிகழ்காலத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லுவது, இதுதான் தீர்க்க தரிசனம். பைபிளில் இருக்கிறத சொல்கிறது தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசன ஆவியினால் வியாக்கியானம் பண்ணி சொல்லலாம். அது தீர்க்க தரிசன ஆவி இருந்தால் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கு தீர்க்க தரிசன ஆவி வேணும். அது கர்த்தருடைய ஆவி இருந்தால் தான் ஏற்கனவே எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை விவரித்து நாம் எடுத்து சொல்ல முடியும். அப்போது தீர்க்க தரிசனத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போமே. பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் சொல்கிறாங்களே அது வந்து சரியா அப்படின்னா தீர்க்கதரிசியில் கடைசி தீர்க்கதரிசி யார்? யோவான். அதுக்கு மேலே தீர்க்க தரிசனம் இல்லை. எடுத்து வாசிக்க பார்ப்போம். யோவானில் இருக்கு தீர்க்க தரிசிகள் எல்லாரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கடைசி தீர்க்கதரிசி யோவான். ஒன்று 17-18 நினைக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாம் யோவான் வரைக்கும் சொன்னார்கள். அப்போ இன்னைக்கு சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனமா? 2014 இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தீர்க்க தரிசனமா? கிடையாது. சரி, அது எடுத்தவங்க அப்புறம் வாசிக்கலாம். அப்போ யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னதுண்டு. முதல் தீர்க்கதரிசி யார்? கடைசி தீர்க்கதரிசி யோவான். முதல் தீர்க்க தரிசி இல்லை, அதுக்கு முன்னால் நிறைய பேர் இருக்காங்களே, யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு இல்லை இல்லை. முதல் தீர்க்க தரிசி இல்லை, அது எப்படி? கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் தானே வராது. முதல் தீர்க்க தரிசி யார்? கடைசி தீர்க்க தரிசி எல்லாத்துக்கும் இல்லை, அதுக்கு முன்னால் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாலே நிறைய பேர் இருக்காங்க. ஆதாம், ஆதாம் தான் முதல் தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான்? என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணும் இல்லை சுவாத்ரம். அப்படின்னா அவன் தேவனுடைய அறிவினாலே, தேவனுக்குள்ள தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவினாலே அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்போ சொல்லுங்க பாப்பா. ஆ, எல்லாத்துக்கும் பேர் வச்சான், எல்லாத்துக்கு பேர் வச்சான். ஆமாம், என் பார்க்கறதுக்கு முன்னாலேயே இது என்ன இது பேரு, இதுக்கு என்ன பேரு, அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேராயிருக்கு. அப்போ கடைசி தீர்க்க தரிசி யோவான். அப்போ இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே இவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாருமே தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தீர்க்க தரிசன ஆவியினால் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறது தான். வேறொரு தீர்க்க தரிசனமே கிடையாது. எல்லா தீர்க்க தரிசனமும் எழுதி கொடுத்தாச்சாண்டு. புதிய வெளிப்பாடும் இல்லை, புதிய தீர்க்க தரிசனம் இல்லை. கடைசி வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சது? யாரு பேரு இல்லை, வெளிப்பாடு கடைசி ஆண்டவருக்கு கொடுத்த வெளிப்பாடு. பைபிளில் கடைசியாக வெளிப்பாடை, இப்போ தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடு இருக்குது. யோவான் பத்மோ தீவில் அதுதான் கடைசி வெளிப்பாடு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நிறைய பேர் வெளிப்பாடுகளை சொல்கிறாங்க. அப்போது அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறத தேவனுடைய ஆவியினால் சிந்தித்து தியானித்து எடுத்து வியாக்கியானம் பண்ணுறது தான் அது. தீர்க்க தரிசன ஆவியினால் தான் அதை வந்து எடுத்து சொல்கிறது. அது தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுவது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா எப்படி? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்களா, அது எப்படி அப்படின்னா என்ன? தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாரும் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யார் மேலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இருக்குது, சுப்பனத்தை காண்பார்கள் இருக்குது. எப்படி ஊற்றுவேன் இருக்காரோ அப்போ உங்களுக்கு குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எப்படி அது? அப்போ கடைசி தீர்க்க தரிசி யோவான், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனமே இல்லை. இங்கே பைபிளில் சொல்லியிருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது எப்படி? சோத்திரம் என்ன எப்படி அர்த்தம்? தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் சொல்லுங்க. தேவர்கள் கரெக்ட். தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றது? எப்படி? அதான் கதை. இப்போ எப்படி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்வது? நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அடுத்து வாசிங்க. ஏழாம் அதிகாரம் நினைக்கிறேன், நான் இந்த வசனமெல்லாம் எடுக்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு இல்லை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். அது இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும், இல்லை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். சோத்ரா எடுங்க பாப்பா. நான் வந்து பிரசங்கத்துக்கு தலைப்பு போட்டது வேற, ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு வேற காரியத்தை காசு வைக்கிறாரு. மற்ற ஏழாம் அதிகாரத்தில் வராது, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமா எடுத்தீங்களா? மத்தேயு ஏழாம் அதிகாரம் 12 வசனம்.
அதெல்லாம் மனுஷர் உங்களுக்கு எவைகள் செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும்.
எப்படி பாருங்க, கண்டுபிடிச்சிட்ட பாருங்க. எனக்கு கண்ணு ரிப்பேராக இருந்தாலும் கரெக்டாக ஆண்டு வாசனை எடுத்தோன்னு அது வந்துச்சு. ஆமாம் ஆமாம், எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை திறந்தேன்னு அந்த வாசனை தான் எனக்கு வந்துச்சு. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க சபையிலலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆடிட்டு வேறு சொல்லுவாங்க, இப்படி ஆக்க அப்படி ஆக்கிட்டு. ஆமாம், பைபிள் இருக்கிற வசனம் பாதி, இவங்க கதை பாதி, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவது? சோத்திரம் சொல்லுங்கள் பாப்போம். இங்கே போட்டிருக்க, அதை எடுத்து கொஞ்சம் வியாக்கியம் சிந்திக்க பார்ப்போம். ஏழு பன்னெண்டா, ஆ கரெக்ட். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு
பாருங்களேன்.
ஆ அப்புறம் ஆ சரி, அதை எடுத்து எப்படி வியாக்கியானம் பண்ணலாம்? இப்போ நல்லது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஒருத்தங்கிட்ட இருந்து 1000 ரூபாய் திருடுன்னு நினைச்சா என்ன ஆகும்? நம்மளுக்கு 1000 ரூபாய் இன்னும் அதை திருடுவோம். நம்ம ஒருத்தனுக்கு உதவி செஞ்சோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு மற்றவர்களும் உதவி செய்வார்கள். இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருந்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஆண்டவருடைய கிருபையினால நாமத்தினால எல்லாரும் கொடுக்குன்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? கிடைக்கும். அப்போ நிறைய பேர் இன்னைக்கு தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத கிரியில வெளிப்படுத்துவாங்க. எனக்கு என்ன செய்யணுங்கிறதுனா நான் எப்படி செய்யறேன்னா அப்படி தான் எனக்கு செய்யப்படும் அப்படிங்கிறத நினைக்காம நான் இதை தான் செய்வேன், இவங்க அப்படி பண்ணதுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான கிரியிலையும் தீமையான கிரியிலையும் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் திரும்பவும் அவர்களுக்கு வரும். இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். சரி, இப்போ நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறது? அந்நாட்களில் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரனும் குமாரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எப்படி சொல்கிறது இப்போ சொல்லுங்கள் பாப்பா. அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நாம் என்ன சொல்லுவோம்? நான் இப்படி நல்ல காரியங்கள் செய்வேன், இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டு தேவனுடைய ஆவியில் அல்லது தேவனுடைய அறிவில் நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து நம்முடைய எதிர்காலத்தில் எப்படி எப்படியாக நான் வாழுவேன் அப்படிங்கிறத நம்ம மற்றவர்கள் எடுத்து சொல்கிறது அல்லது கிரியிலேயே நடந்து காமிப்பது. அப்போ நம்முடைய குடும்பத்தை நாம் சீர்திருத்துவதற்காக இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குழந்தைகிட்ட இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படி எதிர்காலத்தில் இருக்கிற காரியத்தை சொல்கிறோம். இப்படி படிச்சின்னா நீ மாடு மேய்க்க தான் போவ, இப்படி படிச்சின்னா நீ கலெக்டர் ஆக. அப்போ இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் வந்து இப்படி இப்படி வழி தவறி போகும்போது தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ பரிசுத்தாவியில் ஆடி ஆடி இப்படி 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 வந்து வந்து மகனே நான் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறது இல்லை. ஆ அப்படி சொல்லும் போது என்னன்னா இது என்ன நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு ஆகி வந்துச்சு. அப்படி இல்லை, சாதாரணமாக இருக்கிற நிலைமையிலேயே நீங்கள் என்னென்ன காரியங்களில் குறையாக இருக்கிறீங்க, இது தெரிஞ்சுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இது நல்லதில்லை. வேணா ஜபத்துலையும் கூட சொல்லலாம், தீர்க்க தரிசனமும் சொல்லாமல் ஜபத்துலையும் கூட சொல்லலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை உணர்த்தி இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படித்தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சாதாரணமாக இருக்கிற நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் ஜபத்துலேயும் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், இது சரியில்லை, இதை திருத்திக்கணும், இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுவார். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளை பற்றி எதிர்காலத்தில் நன்மையான காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைப்பது, தீமையான காரியங்களை எப்படி உழைப்பதுனா செய்த தவறுகளை உணர்த்தப்பட்டு அதை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அந்த காரியங்களை உணர்த்த வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை ஆண்டவர் நம்மளுக்கு செய்வான். இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசன ஆவியை வச்சுக்கிட்டு தீர்க்க தரிசனங்களை வசனங்களை எடுத்து சொல்லாமல் மனம் போன பார்க்கல ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு பைபிள் இருக்கிற வசனத்தை லைனாக சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அடுத்தவங்ககிட்ட காசு சம்பாதிக்கிறனால தான். தீர்க்க தரிசன முகாம், தீர்க்க தரிசன கூட்டம், இப்படி நல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஆவியில் மனம் திரும்பி ஆத்தம நம்ம இருதயத்தில் மனம் திரும்பினா அந்த ஆவி நம்மளுக்குள்ளேயும் வரும், நம்ம இன்னொராளை தேடி நாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. இப்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய அறிவு நம்மளுக்குள்ளே வரும்போது, அது மாதிரி தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வரும்போது நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த ஞானம் இல்லாதவங்க தீர்க்க தரிசனம் இல்லாதவங்க எப்படி இருப்ப நீ வாழ்க்கையில், எதிர்காலம் உனக்கு எப்படி இருக்கும்? தெரியல சித்தம் போக்கு சிவம் போக்கு அதெல்லாம் என்ன ஆடு மாடுக்கு தான் சித்தம் அந்த மாதிரி தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு இப்படி போகணும் இன்னைக்கு இப்படி வேலை செய்கிறேன் சம்பளம் வாங்குறேன் நாளைக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால சிந்தனை எதிர்காலத்தில் முன்னேற்றத்திற்கு குறித்து உண்டான தரிசனம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து தீர்க்க தரிசனம் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லுவார்கள். தங்களுடைய தவறுகளை தாங்களே திருத்தி கொண்டு முன்னேறுவார்கள். அப்போ தாங்களும் மனம் திரும்புவதற்கு இல்லாமல் தங்களுடைய வீட்டாரையும் சேர்த்து மனம் திரும்புவார்கள். அதான் சபையை கூட்டுங்கள், பால்குங்கிற குழந்தையும் முதியோரையும் பெரியோரையும் எல்லாத்தையும் கூட்டுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கும்போது தான் நம்மளுக்குள்ள தேவாவியானவர் ஊற்றப்படுவார். அப்பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் என்னென்ன வியாக்கியானம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும். நடக்கிறது இல்லாமல் நாமளும் அந்த கிரியைகளை செய்வோம். எபிரேயர் 9:8-9:10 எபிரேயர் 9:8-9:10 பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல. அப்போ இன்றைக்கு முதல் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. அப்போ முதல் கூடாரத்தில் என்னென்ன செய்கிறான், நிறைய காரியங்கள் செய்யுது. முதல் கூடாரத்தில் காணிக்க பலி ஆராதனை செய்கிறாங்க. அந்த முதல் கூடாரத்தில் செய்கிற காணிக்க பலி எல்லாமே என்னென்னா மனசாட்சி சுத்தம் பண்ண மாட்டேங்குது. ஆராதனை செய்கிறோடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகள். அப்போ முதல் கூடாரத்தில் செய்கிற ஆராதனை காணிக்கை பலி மூணு காரியம் இருக்கு. முதல் கூடாரத்தில் என்னென்ன நடக்குது, ஆராதனை பலி காணிக்கை, இது வந்து மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் முதல் கூடாரத்தில் இருந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எப்படி, முதல் கூடாரம்னா என்ன கிடையாது. முதல் கூடாரம்னா சரீரத்தில், சரீரத்தில் மட்டும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா காணிக்கப்படுவாங்க, ஆராதனை செய்வாங்க, அப்புறம் காணிக்கை பலி ஆராதனை ஸ்தோத்திரம் பயங்கரமாக ஆடிப்பாடி வர்ஷிப் பண்ணுவாங்க. முதல் கூடாரத்தில் மட்டும்தான், சரீரத்தில் மட்டும்தான். ஆனால் அது மனசாட்சி சுத்தப்படுத்துமா, படுத்தாது. எல்லா சபைகளையும் கிறிஸ்தவ சபைகளில் முதல் கூடாரத்தில் மட்டும்தான் ஆராதனை செய்வாங்க, சரீரத்தில் மட்டும்தான். அங்கே இருதயத்தை அப்படியே இரும்பு தாப்பால் போட்டு பூட்டி வச்சு இருதயம் அப்படி கிடக்கும். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறது இங்கே முதல் கூடாரத்தில் ஆராதனை நடக்கும்போது வெளியில் வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும். அதனால பயங்கரமான இரும்பு தாழ்ப்பால் போட்டு பூட்டி வச்சுட்டு துதி கண மைமை அல்லேலூயா ஆடி பாடி அப்படியே துள்ளுவாங்க பாருங்க. சரீரத்தில் மட்டும் இருந்து தேவனை ஆராதிப்பது துதிப்பது காணிக்கை செலுத்துவது அவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. மனசாட்சி பூர்ணப்படுத்தாததுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இருதய கதவை சாத்தி வச்சுருக்காங்க. தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அப்புறம் எப்படி மனசாட்சியை பூர்ணப்படுத்தும், பூர்ணப்படுத்தாது, மனம் திரும்பவே செய்யாது. இருதயத்தில் மனம் திரும்புவதற்கு இந்த காரியம் உதவாது அப்படின்னா அந்த துதி ஆராதனை காணிக்க இதெல்லாம் செஞ்சாச்சுன்னா மற்றவங்களுக்கு முன்னால் வேணால் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கலாம். ஆனால் தேவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த பலியை ஏற்றுக்கொள்வதில்லை, அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. அதனால் இவன் சார், ஒரு மனிதன் வந்து சரீரத்தில் மட்டும் இருந்து செய்கிற ஆராதனையும் பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல. இது இவனை பரிசுத்தப்படுத்தாது, அவனுடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்தாது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தேவன் அனுமதித்த சடங்குகள், சரீரத்திற்கேற்ற ஒழுங்குகள், அது 2000 வருஷத்துக்கு முன்பாக வரைக்கும் தான், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தான். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் கூடாரத்தை உடைத்து அல்லது தகர்த்து ரெண்டாம் கூடாரத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும் வழியை நம்மளுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்போ முதல் கூடாரம் நிற்கும் அளவும் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போய் ஆராதனை செய்ய முடியாது. அப்போ இரண்டாம் கூடாரத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? முதலாம் கூடாரத்தை அழிக்கிறோம். அப்போ முதலாம் கூடாரத்தில் செய்கிற ஆராதனை பலி காணிக்க இது ஒழிஞ்சாதான் ரெண்டாம் கூடாரத்தில் போய் ஆராதனை செய்ய முடியும். இன்னைக்கு இது தெரியாமல் சரீரத்தில் மட்டும் ஆடி பாடி மேலே வாத்திய எல்லாம் முழங்கும். ஏசியா 3வது அதிகாரத்தில் சொல்லுது, இவர்கள் நல்லா ஆடி பாடுவாங்க, அவர்கள் இந்த கனவான்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், ஜனங்கள் வந்து நாவறண்டு போகிறார்கள். மேலே தாளம் கிண்ணறம் வாத்தியங்களை எல்லாம் வச்சு ஆராதனை பண்ணுவாங்க. ஏசியா 3வது அதிகாரம் ஏசியா 3வது அதிகாரம் ஏசியா 5வது அதிகாரம் 11-12 வாசிப்போம்.
இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குவதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களின் கடமுள்ளவர்கள் பட்டியலினால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவறந்து போகிறார்கள்.
போதும் இங்க பாத்தீங்கன்னா, சுரமண்டலம் முழங்குது. அது எப்படி? அதிகாலையில் அப்போ அதிகாலை பாருங்க, அதிகால ஜபம். இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டு இருக்கணும்னா ஆல்டர்னேட் ப்ரேயர். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஜபம் நடக்கும். மற்ற மதத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறான், இந்து முஸ்லீமும் 4:30-5 மணிக்கும் பண்ணுறான். அதே மாதிரி தான் அங்கிருந்து ரசிக்கப்பட்டு வந்தான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பழக்கம் மாற மாட்டேங்குது, அந்த பழக்கம் இன்னும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் நல்லா பாட்டு வர்றதுக்கு சாராயத்தை குடிச்சிக்கிறது. எழுத்தின்படியாகவே இந்த மாதிரி இருந்து குடித்து கொண்டு ஆராதனை செய்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க சபைகளுக்கு. நீங்கள் பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்கனால உங்களுக்கு தெரியும், அல்லது இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். பைபிளில் தானே போட்டிருக்கு, தப்பு இல்லைன்னு. பலவீனம் நான் இருக்கிறனால கொஞ்சம் கூட்டிக்கன்னு சொல்லியிருக்குல்ல, அதனால் நிறையா வாசித்து நிறையா பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், அதனால் கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் கூட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, வசனம் இல்லாமல் நாங்கள் செய்கிறதில்ல அப்படின்ட்டு இன்றைக்கு உண்மையாக இப்படி இருந்து கொண்டு செய்து நல்ல மேலதாளம் நல்லா முழங்கும். ஆனால் என்ன செய்யறதில்ல, முதலாம் கூடாரத்தில் எல்லாம் ஆராதனையும் நடக்க முடிய என்ன நடக்காது அப்படின்னா, இந்த வசனத்திலே இருக்கு, சிந்திக்கிறது இல்லை. அங்க இருதயத்தை போட்டு பூட்டியாச்ச, பெரிய இரும்பு தாப்பாளை போட்டு பூட்டியாச்ச. ஆமாம், கர்த்தரின் கிரியைகளை நோக்கிறதும் இல்லை, கர்த்தன் செயல சிந்திக்கிறதும் இல்லை. அதான் ரெண்டாம் கூடாரத்தை போட்டு பயங்கரமான கங்கள தாழ்பால போட்டு பூட்டியாச்ச. எப்படி நடக்கும், எப்படி ஆண்டவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார்? அதனால அந்த ஆராதனைக்கு போய் கலந்துக்கிறவங்களும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதும் சரி, அதை செய்கிறவனும் சரி, அவருடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. அப்புறம் 14 வசனம் வாசிப்போம், 13 வாசிப்போம். என் ஜனங்கள்
அறிவில்லாமே நான் சிறைப்பட்டு
போகிறார்கள். என் ஜனங்கள்னா யாரு? தேவ ஜனங்கள். அறிவில்லாதனால, அதனால தான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அறிவினால நீ மணந்திருப்பு, பால் பொடிக்கும் கோதுமைக்கும் மணந்திருப்பாத. சர்ச்சுக்கு போனால் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு மணந்திருப்பாத. அது கிடைக்கும் கிடைக்காம போகலாம், ஆனால் ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு குறையும் இல்லை. அதனால என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாள். காரணம் என்னன்னா, பைபிளை படிக்கிறது இல்லை, சொல்றத கேட்கறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. இப்படியாக இன்றைக்கு தேவ ஜனங்கள்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே அறிவுங்கிறது கிடையாது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல். மாட்டுக்கு இருக்கிற அறிவும் கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, தேவ ஜனங்களுக்கு இல்லை. தேவ ஜனங்களுக்கு இல்லை, அறிவில்லை, உணர்வில்லை, சிந்திக்கிறது இல்லை. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆமா, ஏதோ ஒண்ணுக்குன்னு போகுது. ஆனா மாடும் கூட தனக்கு அறிவு இருக்குது, தன் எஜமான யாருன்னு தெரியும். மாடு தன் எஜமானனையும், ஆமா, கழுதைக்கு கிச்சனை தெரியும், மாட்டுக்கு தன் எஜமான யாருன்னு தெரியும். அப்ப உணர்வுனா, தேவனுடைய ஜனங்களுக்கு உணர்வு இருந்தா தங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு தெரியும், எது நல்ல சுவையான உணவுன்னு தெரியும், இருதயத்துக்கு ஏற்ற ஆகாரம் எதுங்கிறது தெரியும். இது மெல்ல முடியல, இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இருதயத்துக்கு, இது பிரியாணி மாதிரி இருக்குது, அந்த உணர்வு இன்னும் வரமாட்டேங்குது. யார், எத்தனை பேர் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டா தானே அந்த இருதயம் சந்தோஷம் அடையும்? காதோட கேட்டு அப்படியே விட்டுட்டு போனால் எப்படி நம்மளுக்கு தெரியும்? அப்போ இன்னைக்கு எல்லாம் முதலாம் கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவங்க எல்லாருமே முதலாம் கூடாரத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் ஓடுறாங்க. சரீரத்தில் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வருவான். ஆனால் இருதயத்துக்கு ஏற்ற சாப்பாடு, நல்ல கல்யாண விருந்து, நல்ல தேவனுடைய வசனம் எங்கே கிடைக்கும்னு யாராவது தேடுறாங்களா? அது தேடினாங்கன்னா முதலாம் கூடார பட்டினியாக இருந்தால் கூட நினைக்க மாட்டாங்க. நானும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு முதலாம் கூடாரம் பட்டினி எத்தனை நாள் இருக்கலாம் சாதாரண, சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், ராத்திரியும் பகலும் சேர்ந்து நாங்கள் டீமாக இருந்து உபாசம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்தோம். 40 நாள் ராத்திரியும் பகலும் இருந்து உபாசம் எடுத்தேன். என் கூட இருந்தவங்க எல்லாரும் 70 நாள் எடுத்தாங்க. நான் வந்து 55 நாளோட நான் முடிச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சர்ஜரி பேஷண்ட்டு, அதனால என்னால் முடியல. இப்படி உபாசம் எடுக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்நாளில் 5 வருஷம் நான் ஒதுக்கினேன். படிக்கிறதுக்கு மட்டும் தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஞானமாக படிக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறார், எனக்கு இந்த வாழ்க்கையில் உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, உலகத்தில் எந்த சொத்தும் இல்லை, அதனால தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்லி நான் நினச்சி நான் 5 வருஷம் ஆண்டவருக்காக உட்காந்து படித்தேன். ஆனால் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, மனம் கசந்தவனுக்கு மதுவை கொடுங்கள், அவன் குடித்து தன்னுடைய குறையை மறந்திருக்கட்டும். இன்றைக்கி மனம் கசந்தவங்கெல்லாம் எழுத்துன்படி குடிக்கிறாங்களா உட்காந்து? அவன் தன்னுடைய குறையை மறந்துருக்கானா? இல்லை, இன்னும் அதிகமாகவும் தெரியும், அதுதான் அதிகமாக தான் குடிப்பான். அப்போ அது ஞான அர்த்தம் உள்ள ஒரு வசனம். மனம் கசந்தவனுக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சந்தோஷத்தை கொடுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் மனம் கசந்த நாட்கள் எத்தனையோ இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனுடைய அதனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக தடவை என்னுடைய மனம் கசந்தது. அப்போ அந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்கு வந்ததுனால, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டதுனால எனக்கு நல்லா ஒரு ஆலோசனை கிடச்சிது. நம்ம பைபிளை படித்தோம்னா நம்முடைய மனசில் இருக்கிற கசப்பு தானாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது. அதனால் உட்காந்து நான் படித்து கேட்கறது, சிந்திக்கிறது, பேசுறது, இப்படியாக என்னுடைய வாழ்நாட்களில் அநேக நாட்களை நான் உபயோகித்தேன். ஆனால் என்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்குது, தேவனுடைய வார்த்தையை ஞானமாக பேசக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். அது மாதிரி இந்த வார்த்தைகளை அநேகருக்கு போதித்து அநேகரை பயிற்சி கொடுக்கும்படியாகவும் ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அதனால் நிறைய பேர் வேத வசனத்தை உபாசம் எடுத்தாச்சுன்னா, நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு அப்படி பணம் வரும், இப்படி பணம் வரும், எனக்கு இப்போ பிரான்ச்சஸ் இருக்கும், நிறைய நினமும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் ஆண்டவர் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைகளை ஞானமாக பேசுறதுக்கு உண்டான ஒரு அறிவை கொடுத்துருக்கார். தீர்க்க தரிசன ஆவியில் அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போது இன்றைக்கி முதலாம் கூடாரத்தில் ஆராதனை செஞ்சுட்டு சாப்பாடு எங்கே போகும், எந்த சாப்பாட்டுக்கு போகும், அந்த முதலாம் கூடார சாப்பாட்டுக்கு தான் ஓடும். இது இந்த பிரசங்கத்தை ஊழியக்காரங்க நிறைய பேர் கேட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ஸ்தோத்திரம். அப்போ முதலும் கூடாரத்தில் ஆராதனையும் துதி கன மகிமை செலுத்தியாச்சுன்னா பசி ரொம்ப எடுக்கும், அது முதல் கூடாரத்தில் போய் சாப்பிட்றதுக்கு தான் ஓடுவான். ஆனால் ரெண்டாம் கூடாரத்தில் துதி கன மகிமையை செலுத்தியாச்சுன்னா இந்த முதல் கூடாரம் பட்டினியாக இருந்தாலும் கூட தெரியாது, அதை பற்றி அது கவலைப்படாது. உபாசம் எடுக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் வாசிக்கணும், கொஞ்சம் நேரம் கேட்கணும், கொஞ்சம் நேரம் எழுதணும், கொஞ்சம் பாடணும், எல்லாமே இருக்குது. முறையான பயிற்சி இருக்குது. முறையான பயிற்சி இல்லாமல் யாராவது உபாசம் எடுத்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினச்சா மூணே நாள் தான். நாலாவது நாள் ஸ்ட்ரக்சரில் தான் தூக்கிப்போம். மீறி போனால் ஏழு நாள். ஏழு நாளைக்கு மேலே முறையான பயிற்சியில் முறையான தேவனுடைய வார்த்தையில் காத்திருந்து உபாசம் எடுக்கலைன்னா ஏழாவது நாள் ஆகும்போது ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணும். சில ஆட்கள் முறையான உபவாசம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து படித்து 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 40 நாளெல்லாம் எடுத்துருவாங்க. 40 நாள் ராத்திரியும் பகலும் சாப்பிடாமல் இருந்து உபவாசத்தை முடிச்சிருவாங்க. அப்படி முடித்தாலும் அடுத்த 40 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்து இருக்கிற நாள் தான். ஆனால் ஆண்டவர் வந்து பேசுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சு இருக்கிற 2வது 40 நாளில் தான் நம்மளுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவார். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த உணர்த்துகிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நாட்கள் அமைதியாக இருக்கணும். நாம் எந்த இடத்துல உபாசனம் எடுத்தோமோ அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது. 40 நாள் முடியும்போது மற்றவங்கிட்ட வந்து வசனம் வியாக்கியானத்துக்கோ டிஸ்கஷனுக்கோ போகக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த 40 நாள் உபாசம் எடுத்ததனுடைய பிரதிபலன் 2வது 40 நாளில் தான் கிடைக்கும். நிறைய பேர் இந்த 2வது 40 நாளில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 40 நாள் உபாசம் முடிஞ்சாச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன என்ன வருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவான், அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி 40 நாள் உபாசம் எடுத்து முடித்தாச்சு. அப்போது அவங்க வந்து நல்லா உபாசம் முடிஞ்சாச்சு, சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்காங்க, 4வது 5வது ஆச்சு, என்ன நினைப்பாங்க, அது அப்படி நினைப்பாங்களா, இல்லை என்ன நினைப்பாங்க, ஏப்பா நான் எவ்வளோ நாள் காத்திருந்து 40 நாள் உபாசம் எடுக்குன்னு எடுத்தேன், நான் முழுவதும் பரிசுத்தமாயிட்டேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டிடலாம், பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். 40 நாள் உபவாசம் பெற்றவர் பேசுகிறார். அந்த 40 நாளுக்குள்ள ஐயோ 40 நாள் எடுக்கிறாங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லி வந்து வந்து நிறைய பேர் பார்த்துப்போ, அதுலேயே பேர் கொஞ்சம் கொஞ்சம் மேலே 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 வந்துடும். ஆமா, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுத்து முடிச்சோண்டா என்ன நடந்ததுன்னு
பாத்தீங்கன்னா,
அந்த சோதனையில மூணு வகையான சோதனை இருக்குது. அந்த மூணுல எதிரியாவது ஒண்ணு மாட்டிடுவான். மூணு சோதனை இருக்குது. ஒன்னா தேவாலயத்தின் மேல ஏறி கீழே குதிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதே உயர்ந்த பதவி உனக்கு தான், அங்கிருந்து நீ குதி. இன்னும் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. கள்ள அப்பமாக்குற கதை சோத்திரம். இப்போ முதல் கூடாரத்தை பற்றி பேசும்போது இவ்வளோ வியாக்கியானம் பேச வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ பிரசங்கத்துக்கு எடுத்த தலைப்பு வேற, ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பேச வைக்கிறார். சோத்திரம். முதல் கூடாரத்தில் உபவாசம் எடுத்து முடிஞ்சோடனே கள்ள அப்பமாக்குறது. எப்படி கள்ள அப்பமாக்குறது சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கடினமான வசனத்தை எடுத்து, யாருக்கும் புரியாத விளங்காத வசனத்தை எடுத்து, நான் 40 நாள் உபவாசம் எடுத்தேன், அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துக்கு உண்டான வியாக்கியானம் இதுதான் சொன்னாருன்ட்டு வியாக்கியானம் பண்ணி. ஆமா, அப்போ இப்படி வந்து கள்ள அப்பமாக்கிறதுக்கு முயற்சி, தெரியாத எல்லா வசனத்தையும் எடுத்து இதுதான் இது, இந்த வியாக்கியானம் இதுதான் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இருக்கிற சோதனை அது. ரெண்டாவது
சோதனை
மேல இருக்கிற உயர்ந்த பதவிக்கு போ, அங்கிருந்து நீ கீழே குதி. நீ கீழே குதிச்சினா என்ன அர்த்தம், அது நீ என்ன பெரிய பதவியில இருந்து கீழே குதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தமா சொல்லுங்க பாப்பா. இருக்கிற பதவியிலே மேலான பதவியில உட்கார்ந்துக்கா, அங்கிருந்து நீ என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கு தெரியும், கால் இடராது, யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து. அதுக்கப்புறம் என்ன, எப்படி எதுக்கு சாஸ்தாங்கம்மா விழுகிறது, அது வாசிங்க பாப்பா. அப்படின்னா நிறைய புகழும் பணமும் நான் உனக்கு தர்றேன், அதனால நீ என்ன பண்ண, நீ என்னை மட்டும் வணங்கு அப்படின்னு சொல்லி சாத்தான வணங்க வணங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அப்படின்னா உலக நாடுகளில் சுற்றுவார், பேரும் புகழும் பணமும் நிறைய வந்து சேரும். உபவாசம் எடுத்து முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி எந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மூணு டைப்பான ஆளுகள் இருக்காங்க. கள்ள அப்பமாக்கி கொடுக்குற ஆளுகளும் இருக்காங்க, அதே மாதிரி பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. உலகம் முழுவதும் ஓடி ஆடி ஊழியம் செஞ்சு நிறைய பணமும் புகழும் சேர்த்துன ஆட்களும் இருக்காங்க. இந்த மூணுலேருந்து தப்பிக்கணும். நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சவங்க இருக்கிறான், மற்ற மதத்துக்கு மாறினவங்களும் இருக்காங்க. இன்னும் கள்ளப்பமாக்குனா கொஞ்ச நாளைக்கு தான் கள்ளப்பமாக்க முடியும். அப்படியாக வந்து பிசாசனுடைய இந்த மூணு விதமான சோதனையில் முக்காவாசி ஜனங்க ஆகப்பட்டுருவாங்க. இதில் மூணு தப்பிச்சு வர்றவங்க தான் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ முதல் கூடாரத்தில் உபவாசம் எடுத்து ஆராதனை பண்ணி என்ன பண்ணினாலும் அதில் ரெண்டாம் கூடாரத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல் கூடாரம் நிற்கும் அளவும் இரண்டாம் கூடாரத்திற்கு போகிற வழி இன்னும் வெளிப்படவில்லை. அப்போ முதலாம் கூடாரத்தில் உபவாசம் எடுக்காமல் ஆராதனை போடாமல் துதிக்காமல் எப்படி பண்ணுறது? அப்போ முதலாம் கூடாரத்தை அழிக்கணும். யார் அழிக்கிறது? அவங்க தான் அழிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தான் அந்த முதலாம் கூடாரத்தை அழிக்கணும். எப்படி அழிக்கணும் அப்படின்னா, இதை சிலுவையில் அறையணும். அப்போ தான் வந்து ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும். எபிரேயர் 9:14.
நித்தியாவினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையை கலரற்ற
போதும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரம் தகர்க்கப்பட்டது, அந்த தகர்க்கப்பட்டதுனால வந்த ரத்தம் ஆமா ஊழியம் செய்வதற்கு செத்த கிரியையிலற நம்மை சுத்திகரிக்கிறது. யாரு மனசு சுத்தம் ஆயிருக்குதோ இல்லையா, ஊழியக்காரனுடைய மனசு சுத்தம் ஆயிருக்கணும், மனசாட்சி சுத்தம் ஆயிருக்கணும், அப்போதான் ஊழியமே செய்ய முடியும். அப்போதான் பரிசுத்தாவியம் நம்மளுக்குள்ள வரும். அப்போ இங்கே இருதயம் வந்து செத்த கிரியிலற சுத்திகரிக்கப்படாமல் எப்படி பரிசுத்தாவி இந்த ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள வரும்? இங்கே வராது. அப்போ ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பரிசுத்தாவி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அல்லது ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழி வெளிப்படாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதலாம் கூடாரத்தில் மனசாட்சி சுத்திகரிக்கப்படலை. மனசாட்சியில் செத்த கிரியைகள் அப்படின்னா மரணத்தை உண்டாக்கும் கிரியையில் ரெண்டாம் கூடாரத்தில் சுத்திகரிக்கப்படலை. ரெண்டாம் கூடாரத்தில் இந்த அழுக்கு இருக்குது. அப்போ ரெண்டாம் கூடாரத்தில் வந்து மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும்னா முதலாம் கூடாரம் பலி செலுத்தப்பட வேண்டும். அப்புறம் முதலாம் கூடாரம் பலி செலுத்தியாச்சுன்னா ரெண்டாம் கூடாரத்தில் துதி ஆராதனை எது செலுத்தினாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். முதலாம் கூடாரத்தில் எப்படி நம்ம முதலாம் கூடாரத்தை தகர்ப்பது எப்படி? 1 பேதுரு 3:18-19 1 பேதுரு 3:18-19
ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி அனைத்துள்ளோருக்கு பதிலாக நீங்களோராய் பாவங்கள் யுத்தம் ஒருவரும் பாடுபட்டார், அவர் மாம்சத்தை கொலையிட்டு ஆவியிலே உபிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே அவர் போய்
அப்போ கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இங்கே முதலாம் கூடாரம் என்ன பண்ணா மாம்சத்திலே கொலையுண்ணப்பட வேண்டும், இந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும். இந்த முதலாம் கூடாரங்கிற மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சாதான் ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். இன்றைக்கி ஆவி நம்மளுக்குள்ள உயிரடைய மாட்டேங்குது. இந்த ஸ்கூலில் படிக்காத பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெரம்பு எடுத்து ரெண்டு போட்டாங்கன்னு இல்லை, அந்த முதலாம் கூடாரம் அப்போ தான் ரெண்டாம் கூடாரத்தில் கொஞ்சம் வேலை நடக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாமளும் நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். இங்கே அறிவு வளர மாட்டேங்குது, ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற வேலை நடக்க மாட்டேங்குதுன்னா இங்கே முதல் கூடாரத்தை போட்டு அடி வாங்கினா தீர்ந்தது, கொஞ்சம் வேலை செய்யாங்க. அவன் முதலாம் கூடாரத்துக்கு ரெண்டாம் கூடாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அங்கே ரெண்டாம் கூடாரத்தில் போய் என்ன நடக்குதுன்னா காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கிக்குது. எப்படி காவலில் ஆவிகள்னா இருதயத்துக்குள்ளே இரும்பு தாப்பாலை போட்டு அடைச்சி வச்சிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இந்த முதல் கூடாரத்துலேருந்து பிரசங்கம் நடக்குதுங்க. முதல் கூடாரத்தை சிலுவையில் அடித்தாதான் மாம்சத்திலே கொலை உண்டாதான் அங்கே ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு, ரெண்டாம் கூடாரத்தில் என்ன பரிசுத்தாவியானவர் இருக்கிறது பதிலாக எல்லா அசுத்தாவிகளும் உள்ளே உட்காந்துட்டு இருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே காவலில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த ஆவிகளை துரத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அது போனால் போகாது, இந்த காவலில் இருக்கிற ஆவிகளை போனால் போகுமா? போகாது. அதுக்கு என்ன பண்ண முதலாம் கூடாரத்தை போட்டு ஆமாம் பேரம்பில் போட்டு சாத்தினாதான் அந்த போர்டு பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியனை ஒட்டி இருக்கும். ஆ அதே மாதிரி தான் மதியனை இங்கே உள்ளே இருக்குது, மாய்மாலம் சோம்பேறித்தனம் எல்லாமே இருதயத்துக்குள்ளே உட்காண்ட்ருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம் மாம்சத்திலே கொலை உண்டு, மாம்ச சரீர அவயவங்களை ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அடிக்க வேண்டும். அப்பொழுது ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு முதலாவது செய்கிற வேலை என்னென்னா இந்த காவலில் இருக்கிற ஆவிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவிகள் யார்? திருட்டுத்தனமே நீ ஓடு, இன்னும் இங்கே உனக்கு இடம் இல்லை. ஏமாத்துகிற ஆளை நீ ஓடு இங்கிருந்து, பொய் சொல்கிற ஆவியே நீ ஓடு, அடித்து துரத்தணும். தானாக போனால் போகாது. படிப்பு வராதவங்களுக்கு நிறைய அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும்பாங்க. இங்கே அடி மேலே அடி அடித்தா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவான். இன்றைக்கி நம்ம பிழைப்பு சொல்கிறோம், நம்மளும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆமாம், வாங்கி வாங்கி இன்னும் சரியாக மாட்டேங்குது. ஆமாம், பழக்கத்தாசம் மற்றவங்களும் சொல்லுது. அப்போ காவலில் ஆவிகளுக்கு யார் பிரசங்கிக்கிறது? நம்ம தான் பிரசங்கிக்கணும். அவங்க அவங்க தான் அவங்கவுங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். அவங்க தான் அவங்கவுங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காவலில் இருக்கிற, ஏன்னா காவலில் பொல்லாத ஆவியில் நல்லா இரும்பு தாப்பாளை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறதாச்சு. அந்த இரும்பு தாப்பாளை உடைக்கணும். உடைச்சா எல்லா ஆவியும் ஓடும். அது பிரசங்கம் பண்ணி ஓட்டணும். திருத்தனம் பண்ணது போதும், ஏமாத்தினது பண்ணது போதும், இனி போதும் நல்லா மன திரும்பி ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆவியும் துரத்தி விட்டாதான் அங்கே தேவனுடைய ஆவி வாசம் பண்ணும். அப்போ தேவனுடைய ஆவி வாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இங்கே காவலில் இருக்கிற பொல்லாத ஆவி நிறையா இருக்குது. இப்படியாக முதலாம் கூடாரத்தை நாம் தகர்க்க வேண்டும். அப்பொழுது இரண்டாம் கூடாரத்திலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். ரோமர் 12:1-2 சோத்திரம். ரோமர் 12:1-2
அப்படி இருக்க சகோதரனை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமாக சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்.
போதும் போதும். இங்கே 1 வசனத்துக்கு 2 வசனத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பலி செலுத்தினா அந்த மிருகம் என்னாகும்? செத்துரும் இல்லைங்களா? அப்போ எதையை பலி செலுத்துகிறான் மனுஷன்? இல்லை, ஒரு மிருகத்தை பலி செலுத்திட்டு கொண்டு போகிறான். அங்கே பலி செலுத்தியாச்சு, செத்தாச்சு. செத்ததுக்கப்புறம் செத்தது தானே பலி
செலுத்துகிறான்
இல்லையா? அத்தனை சித்திரம் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குதுன்னா, இது சாகக்கூடாது. என்ன எப்படி பலி செலுத்த சொல்லியிருக்குது? எப்படி ஜீவ பலியாக பலினாவே ஆவணே சாகிறது
தான்.
எப்படி செய்யறது? அதுதான் கேள்வியா இருக்குது. என்ன கதையா போச்சு? ஜீவபலி பலினாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த மிருகம் சாகுது. ஜீவபலின்றாரா? இது எப்படி ஜீவபலி? அதெல்லாம் கிடையாது. பலினும் தோத்திரம் மட்டும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இங்க ஜீவபலி பலின்னு சொன்னாவே பலி மிருகம் கொல்லப்பட வேண்டும். பலி செலுத்துறதுக்கு முன்பாக பலி மிருகம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து கொல்லப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் பலி கொன்னதுக்கப்புறம் தோல் உரிச்சதுக்கப்புறம் தான் அங்கே பலியை செலுத்தணும். ஆனால் இங்கே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது பலியும் நடக்கணும், மிருகமும் சாகக்கூடாது, தோலும் உரிக்கக்கூடாது. ஆனால் பலி செலுத்தி ஆகணும். அதான் புத்தியில் ஆராதனை. எப்படி பாருங்கள், எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்கள். அங்கே ஆவி ஆத்மா, இங்கே வெறும் பலி மட்டும்தான் வருது. ஆத்மாவுக்கும் போகக்கூடாது, ஆவிக்கும் போகக்கூடாது. இப்படி குழப்பம் பண்ணி பண்ணி தான் மோர் குழம்பு ரசாயன எல்லாம் உள்ளே போட்டு. ஆமாம், ஏன்னா தனித்தனியாக போட்டாலும் உள்ள ஒன்றா தானே போகுது, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டலாம். அந்த கதையே கிடையாது. இங்கே இங்கே சரீரம் தான் சொல்லியிருக்குது. உபாசம் இல்லை, பலி பலி செலுத்தணும். ஆனால் பலி மிருகம் சாகக்கூடாது. சரீர அவயவங்களா ஒவ்வொரு நாளும் நாம சிலுவையில் அறையணும். அப்போ பலி செலுத்திட்டே இருக்கிறோம், அந்த பலி மிருகம் சாகாம அப்படியே இருக்குது. சரீர அவயவங்கள் பாவங்கிற ஒரு பாவம் போனால் இன்னொரு பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். திருடு போனால் பொய் வரும், பொய் வேணால் ஏமாத்து வரும். ஆனால் சரீர அவயத்தை பலி செலுத்தியாச்சுன்னா என்ன வந்தாலும் அங்கே நடக்காது. இல்லை கை இருந்தால் தானே திருடுறதுக்கு போகுது, அடிக்கிறதுக்கு போகுது, ஏமாத்துக்கு போகுது. இந்த கையில சிலுவையில் அடிச்சாச்சுன்னா எதுக்குமே போகாதாங்க. இல்லை அந்த கெட்ட வேலைக்கே போகாது, ஆனால் அந்த பலி மிருகம் இருக்கும், ஆனால் அந்த கை வந்து வேலை செய்யாது. அது வந்து எது தனக்கு வேணுங்கிற வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ சரீர அவயவங்கள் ஒவ்வொரு நாளும், ஆமாம், சரீர அவயவங்களை நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அதனால நம்ம பார்ப்போம், இருதயத்தை விருத்தச்சேதனம் பண்ணணும், காதை விருத்தச்சேதனம் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி சரீரத்தில் தீமை செய்கிற அவயவங்கள் எல்லாத்தையுமே நாம் பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தியாச்சுன்னா பலி நடந்துக்கிட்டே இருக்கும், பலி மிருகம் சாகாமல் அப்படியே உயிரோடு இருக்கும். இப்படி நாம் இருந்தோம்னா இதுவே நாம் தேவனுக்கு செய்கிற புத்தி இல்ல ஆராதனை. புத்தி இல்ல ஆராதனை. அப்போ புத்தி இல்லாத ஆராதனை எது? பலி செலுத்தாம வாயில மட்டும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுதான் புத்தி இல்லாத ஆராதனை. இப்போ புத்தி இல்ல ஆராதனைனா சரீர அவயவங்களை நாம பலி செலுத்தி கொண்டு நாம் தேவனை ஆராதிப்பது தான் புத்தியில் ஆராதனை. அப்படின்னா இரண்டாம் கூடாரத்திலிருந்து அந்த ஆராதனை வரும். முதலாம் கூடாரத்தில் மட்டும் இந்த ஆராதனை வந்துச்சுன்னா அது நம்ம ஏசியாவில் வாசிச்சோமே, சாராயத்தை நாடி அதிகாலையில் எழுந்து கிண்ணறம் வீணையெல்லாம் வச்சு அப்படி நடக்கும். அதில் இருக்கிற கனவான்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். ஏசியா 3 அதிகாரத்தில் வாசிப்போம், அது கனவான்கள், அதில் இருக்கிற கனவான்கள். யார் கனவான்கள்? 13 ஏசியா 5:13 வாசிப்போம். யார் கனம் உள்ளவங்க? அது பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்றாங்க? பட்டினி. என்ன பட்டினி? வசன பட்டினி. அப்புறம் அது திரளான கூட்டத்தால், ஆமா, நித்திய வார்த்தையை ஒன்னு வியாக்கியானம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இப்படி அறிவில்லாம கூட்டம் கூட்டமா போய் அலையுதுங்க. எது முதலாம் கூடாரத்தில் மட்டும் ஆடி பாடி பண்ணி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி ஆடி பாடி நேரம் நரகத்துக்கு போறதுக்கு. ஆ, எல்லாம் அந்த டைட்டானிக் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரியும் சபையை கட்டியிருக்காங்க. கேரளாவில் இருக்க ஒரு இடத்துல கப்பலே தான். அப்படி இல்லை, சிமெண்ட்ல கப்பல் மாதிரியே கட்டியிருக்காங்க. டைட்டானிக் கப்பல்னு சொன்னால் அதனுடைய உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சகல சௌகரியங்களும் சபையில் இருக்கணும். ஏசி இருக்கணும், சேர் இருக்கணும், கார் நிறுத்துற இடம் இருக்கணும், டீ சாப்பிட்ற இடம் இருக்கணும், இதுக்கு பிரசங்க மேடை தனியாக இருக்கணும், மியூசிக்கல் இதுக்கு தனியாக இருக்கணும், அப்படி சும்மா பயங்கரமாக இருக்கணும். அப்படியே லண்டனில் இருக்கிற மாதிரி இருக்கணும், விக்டோரியா மகாராணி வீட்டில் இருக்கிற அந்த சர்ச்சு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நாங்கள் வர முடியும். வந்து இருந்து இருந்து கனமுள்ளவர்கள் பட்டினியில் சாகிறான், என்னத்தை பிரசங்கம் பண்ணுவான்? என்ன பிரசங்கம் பண்ணுறது? ஆமாம் சட்டிலே இல்லை, எங்கே அகப்பையில் வரும். ஆனால் சவுண்ட் சிஸ்டமெல்லாம் பயங்கரமாக வந்து பாட்டு முழங்கிட்டு கிடக்கும். ஆனால் பட்டினி, வசனத்தை வாசிக்கிறவங்க தெரியும், அவன் சரியான பட்டினியில் இருக்கான். திரளான ஜனங்கள் போகிறாங்களே, ஆமாம், ஜீவ தண்ணீருடைய வார்த்தை ஒன்றுமே கிடைக்காது, ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரம் ஒன்றுமே கிடைக்காது, போகிற மினிக்கிட்டு போகிறது தான். அப்போ முதல் கூடாரத்தில் இப்போ கனமுள்ளவனும் முதல் கூடாரத்தில் இருந்து ஆராதனை செய்கிறான், இந்த திரளான ஜனங்களும் முதல் கூடாரத்தில் இருந்து ஆராதனை செய்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்குமே அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால எல்லாரும் சங்காரம் ஆகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி கூட்டத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்து இப்படி ரெண்டு மூணு பேராக இருந்தாலும் தேவனை ஆவியோடு உண்மையோடு துதிக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ இங்கே சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாம் கூடாரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். சிலுவையில் அறையிற காரியமும் நடந்துட்டுருக்கணும். ஆமாம், ஆராதனையும் நடக்கணும், காணிக்கையும் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். எல்லா வேலையும் ஒரே சமயத்தில் நடக்கணும். ஆனால் மிருகம் சாகக்கூடாது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள் ஆராதனை. அப்போ முதலாம் கூடாரத்தை பலி செலுத்தாம, முதலாம் கூடாரத்தை ஒழிக்காம ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போகணுங்கிறது நடக்காத ஒரு காரியம். மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே மாதிரி நம்முடைய மாம்சத்தை நாம் செலுவில் அரைஞ்சாதான் ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்புறம் ரோமர் 12:2 வாசிப்போம். ஆமா, இங்க முதலாம் ஜீவபலி ஒப்பு கொடுத்தாதான் இங்க வந்து மனம் மனரூபம் அடையும். இங்க ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாதான் முதலாம் கூடாரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ரெண்டாம் கூடாரத்துல மனம் மறுரூபம் அடையும். இல்லைன்னா ரெண்டாம் கூடாரம் சாத்தினது சாத்தினது தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்கிற மாதிரி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு புது வருஷம் அன்னைக்கு தான் மனம் திரும்புகிற காரியமா. இங்கே அதான் நடந்துட்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வருஷம் வருஷம் பிரதான ஆச்சாரியம் போன மாதிரி வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸுக்கு புது வருஷத்துக்கு மனம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாத்தினது சாத்தினது தான். ஆனால் தினந்தோறும் முதலாம் கூடாரத்தில் நித்தம் பிரவேசிப்பார்கள். முதலாம் கூடாரத்தில் ஆராதனை தினந்தோறும் நடக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழியை நம்மளுக்கு உண்டாக்கி வச்சதுனால ரெண்டாம் கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஆராதனை தினந்தோறும் நடக்குது. இன்னைக்கு ரெண்டாம் கூடாரத்தை பூட்டி வச்சிருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புது வருஷத்துக்கு தான் மணந்துருப்பாங்க, இல்லை கிறிஸ்துமஸுக்கு தான் மணந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாம் கூடாரம் சாத்தியறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றி முதலாம் கூடாரத்தை சிலுவையில் அடிக்கிறவர்கள் எப்படி முதலாம் கூடாரத்தில் தினந்தோறும் ஆராதனை நடக்கிறதோ அதுபோல இரண்டாம் கூடாரத்திலையும் தினந்தோறும் ஆராதனை நடக்கும். அதனால அநேக கிறிஸ்தவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரசிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் கூடாரமாக இறுதியத்தை சாத்திர வேண்டியது ஒரு சாத்து இரும்பு தாப்பாலை போட்டு சாத்திடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தவருடைய பிரயோஜனமே அவங்களுக்கு தெரியல. ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழியை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வச்சார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்போது முதலாம் கூடாரத்திலே தினந்தோறும் செய்யப்படுகிற ஆராதனைகளை இரண்டாம் கூடாரத்திலையும் தினந்தோறும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தினந்தோறும் ரெண்டாம் கூடாரத்தில் ஆராதனை செய்ய முடியும். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம், முதல் கூடாரத்தில் நித்தமும் ஆராதனை செய்கிறோமா அல்லது ரெண்டாம் கூடாரத்தில் நித்தமும் ஆராதனை செய்கிறோமா? ஆனால் முதலாம் கூடாரம் வந்து நிற்கும் அளவுக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி ரெண்டாம் கூடாரத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு அறிவே வேலை செய்ய மாட்டேங்கிறேன். அறிவுங்கிறது 10 தடவை சொன்னால் தான் புரியுது, 11 தடவை ஓஹோ அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அறிவே வேலை செய்ய மாட்டேங்குது ரெண்டாம் கூடாரத்தில். அங்கே அறிவு வேலை செய்யலை, புத்தி வேலை செய்யலை. அது ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற பொருள். அது இங்கே முதலாம் கூடாரம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல ஜம்முன்ருக்கு. என்ன சொன்னாலும் அது காதுக்கு போட்டுக்காமல் இப்படி தான் என் வழி, நான் இப்படி தான் போவேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. தனி வழி, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருதயத்தை அப்படி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. வசனம் சொல்லுது, கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீங்காது. அதே மாதிரி ரெண்டு பேர் படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். என்ன அர்த்தம் அது? கையோடு கை கோர்த்தாலும் சுஸ்தன் தண்டன் தப்பான். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு இல்லை, அதனுடைய பொருள் அது இல்லை. அண்ணனும் தம்பியா இருந்தாலும் நியாய திருப்பில் தனிதான். புருஷனும் மனைவியா இருந்தாலும் நியாய திருப்பில் தனிதான். அதனால நான் இவர் வீட்டுக்காரரு, எங்க மனைவி, ஆனால் பிரசித்தி பெற்ற ஊழியக்காருடைய மனைவி, பிரசித்தி பெற்ற ஊழியக்காருடைய புருஷன் நான் அப்படின்னாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆத்மா, எல்லா ஆத்மாக்களும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வசனத்தின்படி தான் நியாய தீர்ப்பு அடையும். அப்போ முதலாம் கூடாரத்தை புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் பலி செலுத்தினாதான் அந்த ரெண்டு பேருடைய ரெண்டாம் கூடாரத்தில் அவங்க ஆராதனை செய்ய முடியும். அல்லது புருஷன் மட்டும் முதலாம் கூடாரத்தை பலி செலுத்திட்டு ரெண்டாம் கூடாரத்தில் ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனை வந்து மனைவிக்கும் அதனுடைய உதவி வருமா? வராது. அல்லது மனைவி மட்டும் முதல் கூடாரத்தை பலி செலுத்திட்டு ரெண்டாம் கூடாரத்தை வந்து ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால புருஷன் தப்பிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். காரணம் என்னன்னா, ஒரு வீட்டில் ரெண்டு பேர், ஒரு படுக்கையில் ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படின்னா பரலோகத்துக்கு இல்லை, இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்போ மனுஷகுமாரன் வரும் பொழுது அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டார். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்திருக்கார். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்காரர் அல்ல, நிறைய பேர் மனைவியாக வரல. ஆனால் வர நாட்களில் அவங்கெல்லாம் வர்றதுக்கு வேண்டி அவங்கவுங்க பிரயாசப்படுத்துக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. அதனால வரவங்களை அவங்கவுங்க தான் அவங்கவுங்கள ஆதாயப்படுத்திக்கணும். கண்டிப்பா யாரு பொறுப்பே கிடையாது. முதலாம் கூடாரம், முதலாம் கூடாரம் புருஷன் வந்து அழிச்சானா அதனுடைய இது வந்து மனைவிக்கு பாதகம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அது முடியாது. முதலாம் கூடாரங்கிறது அந்தந்த கூடாரத்துக்கு அதுதான் பொறுப்பு. அதனால முதலாம் கூடாரம் இன்னைக்கு ஒவ்வொன்றா சிலுவையில் அடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்களாக இருந்து அவங்க பலி செலுத்தாமல் இருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குவார். நீ மனம் திரும்பாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எனக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சின்ன சின்ன ஆபத்து வந்து ஆண்டவர் நம்முடைய சரீர அவயவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவையில் அடிப்பார். அடித்து நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா, முழு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம ஜீவபலியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை ஒப்பு கொடுக்காம போனோம்னா அப்போ தேவனுடைய நியாயத்திற்கு ஒரே முட்டாக வந்து நம்ம மேலே வந்துடும். அப்போ வசனம் சொல்லுது, இந்த கல் யார் மேல் விழுகுதோ அவனை நொறுக்கி போடும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுக்கி போவான். அப்போ நிறைய பேர் வந்து கல்லில் விழுந்துட்டு ஓடிடுறாங்க. ஆனால் யார் மேலேயா இந்த கல் விழுந்துச்சு? ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தேவன் வந்து அடிக்கடி தண்டனையில் கொடுக்கும்போது இதை ஏற்றுக்கொண்டு நம்ம மணந்துரும்னா நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் கை இழந்துட்டாக்குன்னா அதை வெட்டி போடு. ரெண்டு கை உள்ளவனா நீ நரகத்துக்கு போகிறத பார்க்கல, ஒரு கை உள்ளவனா நீ மோட்சத்துக்கு போகலாம். அது மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனையை வந்து ஆண்டவர் தான் எனக்கு இது கொடுத்தாரு, நான் செஞ்ச பாவத்தினால தான் இது வந்தது, அதனால நான் மணந்துருமுன்னு அப்படின்னு சொல்லி நான் மணந்துரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ முதலாம் கூடாரத்தை பலி செலுத்தினாதான் ரெண்டாம் கூடாரத்தில் போக முடியும். அப்போ தான் பரிசுத்த தாவியானுடைய அசைவாடல் என்னன்னு தெரியும். அப்போ முதலாம் கூடாரம் பலி செலுத்தும் பொழுது ரெண்டாம் கூடாரத்துக்கு போயாச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பலி அங்கே தினந்தோறும் நடக்கும் ரெண்டாவது கூடாரத்தில். அதனால ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய மனம் மறுரூபம் அடைஞ்சிடும். அப்போ நம்முடைய மனசில் செத்த கிரியைகள் சுத்திகரிக்கப்படும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டின ஒரே ஒரு வழிதான். மாம்சத்தை சரீரமாகிய திருச்செலையை கிழித்து ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழி தான் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்குற வழி. அதனால் ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாம்ச சரீரத்தை சரீர அவயவங்களை சிலுவையில் அடித்து அந்த தீமையான காரியங்களிலிருந்து மனம் திரும்பும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணோம், நேராக போய் மனம் திரும்பாமல் இருக்கிற அந்த ஆவி இருக்குல்ல, அந்த ஆவிகிட்ட போய் பிரசங்கம் பண்ணும், பிரசங்கம் பண்ணி நீ மனம் திரும்ப மனம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி அந்த ஆவியில் மனம் திரும்பும். அப்படி வசனத்தில் எழுதியிருக்குது, நோவா காலத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு கிறிஸ்தவ பிரசங்கம் பண்ணார்னு. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ பொல்லாத ஆவி இருக்குது, நம்முடைய சரீரத்தை நாம் பலி செலுத்தினாதான் அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது தான் தெரியும் நம்ம எத்தனை விதமான பொல்லாத ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறான்னு. அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், பிரசங்கம் பண்ணி அந்த எல்லா ஆவியும் வந்து மனம் திருப்பியாச்சுன்னா தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வந்துடும். அப்புறம் நம்முடைய மனம் மறுரூபம் அடைகிறதுனால நாம் சந்தோஷம் அடைவோம். சோத்திரம், எனக்கு கண் பார்வை முதல்ல மக்களாக இருந்தது, இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணேன்னா கண் பார்வை நல்லா தெரியுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்காக பலி செலுத்தி அதை வந்து நாம் சிலுவையில் அடிக்கிற மாதிரி நம்முடைய அதை வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனம் திரும்பும். மனசில் இருக்கிற சந்தோஷத்தினுடைய எல்லைகளே தனி. உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். சினிமாவுக்கு போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும், சாப்பிட்டோம்னா ஜீரணமாகிற வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான், திருப்பி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம் வந்துருச்சுன்னா உலகத்தில் எந்த ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ இது இருந்தால் போதும், என்றைக்குமே சந்தோஷம் இருக்கும். என்னை பார்க்குற அநேக பேர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, முகம் வாடாமே இருக்குதுங்க. 40 நாள் பாஸ் எடுக்கும்போது கூட 40வது நாள் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்களும் பாஸ் எடுக்கிறீங்க கேட்டாங்க. அந்த சாட்சியெல்லாம் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது நம்மளை எதுவுமே பாதிக்காது. எந்த நேரத்துலையும் நல்லா ஞானமாக பேசுறதுக்கு உண்டான அறிவு ஆண்டவர் கொடுப்பார். அதனால் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் பேரும் புகழுக்காகவும் நாம் போடணும்னா அது முதலாம் கூடாரத்தில் நடக்கிற ஆராதனை. அதனால் முதல் கூடாரத்தை வந்து பெருசு பண்ணாமல் முதல் கூடாரத்தில் ஆராதனை செய்யாமல் முதல் கூடாரத்தில் பேரும் புகழும் பணத்தையும் நாடி தேடி ஓடாமல் அந்த முதலாம் கூடாரத்தில் நடக்கிற எல்லா பலிகளையும் நாம் கம்ப்ளீட்டாக தகர்க்கணும். பழைய நிலைமையில் எல்லா ஆராதனை முறைகளை பிரசங்க முறை எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். நம்ம ஜெபம் பண்ணுறது, நம்ம பைபிள் வாசிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். அப்படின்னா முதல் கூடாரத்தில் நடக்கிற எல்லா வேலைகளையும் தகர்க்கணும். அது கம்ப்ளீட்டாக சிலுவையில் அடிக்கப்பட்டாதான் அது எல்லாமே மறுவும் அடைஞ்சு ரெண்டாம் கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஆராதனை தினந்தோறும் நடக்கும். அதனால் அப்படியாக நாம் தினந்தோறும் பரிசுத்த ஆவியினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்களை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும்னா முதலாம் கூடாரத்தை பலி செலுத்தி ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து நம்முடைய மனசாட்சியை சுத்தம் செய்து மனம் மறுரூபம் அடைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.